ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரகரி 49வது ஸ்லோகத்தில், போன ஸ்லோகத்தில் தேவியுடைய திருஷ்டியோட வர்ணனையை பார்த்தோம். அதில் அம்பாளுடைய திருஷ்டி 8 விதமாக சொல்லப்பட்டது. அந்த 8 திருஷ்டிகளுக்கும் 8 நகரங்களை உபமானமாக சொன்னான். அது உபமானமாக சொன்னதா அர்த்தத்தோட இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்குது. தேவியானவள் வந்து திக்விஜயம் செய்யும் காலத்தில் அந்தந்த தேசத்தில் அந்தந்த காரியத்தை திருஷ்டியால் உருவாக்கினாலாம். எந்தெந்த தேசத்துக்கு என்ன காரியம் தேவையாக இருக்கோ அதை திருஷ்டி மூலியமாக உருவாக்கினாலாம். அதற்கு முன்னால் அந்த தேசங்கள்லாம் பிரசித்தம் இல்லை. அதெல்லாம் சாதாரண ஒரு சிறு சிறு ஊர்களாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு அம்பாள் திக்விஜயம் செய்யும்பொழுது அவள் அங்கே எந்த காரியங்களை தன்னுடைய திருஷ்டியை மாத்திரத்தால் சாமர்த்தியத்தால் செஞ்சாலோ, அதனால் அந்த தேசங்களுக்கு அந்த இடங்களுக்கு அம்பாளுடைய அந்த பார்வை கிடச்சிது, திருஷ்டி கிடச்சிது. அதனால் அங்கே ஒரு சாநித்தியம் உருவானது. அது ஒரு புண்ணிய பூமியானது அப்படிங்கிற அர்த்தம். போன சோகத்தில் இது மாதிரி ஆதிசங்கர் பகவத்பாதால் அந்த 8 திருஷ்டிகளுக்கும் 8 நகரத்தை, நம்ம புண்ணிய பூமியில் உள்ள நகரத்தை உபமானமாக சொன்னார். அது மாதிரி வர்ணனை தான் போன சோகத்தில் நடந்தது. இப்பொழுது 50வது ஸ்லோகம், சௌந்தரகரி தேவியுடைய கடாட்ச வீக்ஷண வர்ணனை. அம்பாளுடைய 2 கண்களும் விசாலமாக நீண்டு இருக்கான். அவள் கடைக்கண்ணால் பார்க்கும்போது அது 2 காதுகளையும் தொட்டுருக்கான். அவ்வளவு நீளமான கண்கள், காது வரைக்கும் நீளக்கூடிய அம்பாளுடைய கண்கள் அப்படின்னு இங்கே வர்ணிக்கிறார். அம்பாளோ மகாவித்வான்கள் தன்னுடைய தத்துவத்தை பற்றி சொல்கிறதுக்கு சில காவியங்களை வந்து ஸ்தோத்திரமாக சொல்கிறா. அப்படி சொல்லும்போது அந்த ஸ்தோத்திர சமூகத்தில் உள்ள ரசத்தை எப்போதும் 2 காதுகளும் பானம் செஞ்சுட்டு வருதான். அதாவது பானம் அப்படின்னா அதை நம்ம சுவைக்கிறதுக்கு நம்மளுடைய வாய் தான் அதற்கு முக்கியமான சாதனம். ஆனால் இங்கே வித்வான்களுடைய கவிகளுடைய ஸ்தோத்திர சமூகத்திற்கு அம்பாள் காது கொடுத்து கேட்கிறாலாம். அது பானம் செஞ்சுட்டுருக்காளாம், பானம் செய்து கொண்டு வருகிறாள் அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர் பகவத்பாதர். காதால் அந்த ரசத்தை அனுபவிக்கிறாளாம். தன்னுடைய பக்தன் தன்னை துதிக்கும் காலத்தில் அந்த ஸ்தோத்திரங்கள் வந்து புஷ்ப கொத்துக்கள் போல், அதாவது ஸ்தோத்திர மாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி ஸ்தோத்திரங்களை வந்து ஒரு மாலையாக தொடுத்து அந்த பக்தன் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறான். அதை அம்பாள் வந்து காதால் கேட்கும்போது அதில் உள்ள நவரசனங்கள்லாம் அந்த புஷ்பத்தில் உள்ள மகரந்தம் மாதிரி இருக்கான். அந்த நவரசங்களாகிய மகரந்தத்தை கருணாமிரதமாக இருக்கும் காரணத்தால், காதிற்கு அமிர்தமாக இருக்கிறதுனால அம்பாள் வந்து விடாமல் 2 காதுகளை கொடுத்து பக்தர்களுடைய சொத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக சொல்கிறார். அதாவது எல்லாமே இந்த பானங்கள், இந்த அமிர்தம் எல்லாத்தையும் காது சுவைக்கிறதான். அது எப்படிப்பட்ட ரசம் அப்படின்னாக்க, கவிகள்லாம் அம்பாளை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய நவரசங்களாம். அது அந்த பூக்குத்தில் உள்ள மகரந்த மாதிரி இருக்கான். அது அந்த மாதிரி கருணாமிரதமாக இருக்காம் அதை வந்து காது கொடுத்து கேட்குறாள் அம்பாள். அப்படி அம்பாளுடைய காது வழியாக செல்லும் கவிகளுடைய காவிய ரசனைக்கு புஷ்ப கொத்துக்கள் உள்ள தேனை அம்பாளுடைய கடாட்ச வீணை அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதுக்கு உபமானம் சொல்கிறலாம். அந்த கடாட்ச வீக்ஷணம் அப்படிங்கிறது அந்த 2 குட்டி வண்டுகளுக்கு உபமானமாக சொல்கிறான். அந்த 2 கண்களும் அம்பாளுடைய கண், 2 கண்களும் கருமையான விழிகளாக இருக்கான். அது 2 பார்க்குறதுக்கு சிறு சிறு வண்டுகளாக இருக்கான், சிறு வண்டுகளாக இருக்கான். அந்த 2 எதனால் வந்து காது ஓரமாக போய் நின்று அந்த விஷயத்தை சுகிக்கிறது அப்படின்னாக்க, வண்டுகளுடைய சாமர்த்தியமே அந்த தேனை வந்து ருசிக்கிறது தான். அதுதான் அதனுடைய சுபாவம் சொல்லியிருக்கோம். அதனால் காதில் விழக்கூடிய பானத்தை இந்த கண்களும் போய் சுவைக்கிறதுக்காக முயல்கிறது தான், அந்த மாதிரி முயற்சி செய்கிறது தான். அன்பாவுடைய நீண்ட கண்கள் அந்த காது ஓரமாக போய் இருக்கும்பொழுது இந்த மாதிரி வர்ணிக்கிறார் ஆதிசங்கர் பகவத்பாதால். தேவியோடைய விஷயத்தில் இந்த மகிமையை வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறார். சாதாரண ஸ்ரீகளுடைய அந்த திருஷ்டி, அந்த கண்களே அந்த மாதிரி வண்டுகள் மாதிரி இருக்கும்போது அம்பாளுடைய கண்கள் அந்த மாதிரி இருக்கிற எந்த அதிசயமும் இல்லை அப்படிங்கிறார். கடைக்கண் அப்படிங்கிறது இயற்கையிலேயே கருப்பாக இருக்கும். அதனால் கடைக்கண் பார்வையும் கருப்பாக இருக்குமா, அந்த கண்களை வந்து வண்டுகளுக்கு ஒப்பிடும்போது அந்த கருப்பான வண்டுகள் குட்டி வண்டுகள் போல தோன்றுகிறதாம். அந்த வண்டுகளுக்கு ரசங்களை வந்து குடிக்கிறதுல ரொம்பவுமே உற்சாகம் உண்டு. அது முன்னாடி சொல்லியிருக்கோம், வண்டுகளுக்கு பூக்களில் உள்ள ரசத்தை குடிக்கிறதுக்கு, அதை சுகிக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து ஒரு உற்சாகம் உண்டு. தேவியுடைய காதுகள் மூலம் உள்ளே செல்லக்கூடிய கபீருடைய காவிய ரசத்தை, என்ன தேவியோடைய கண்களாடி கண்களாகிய குட்டி வண்டுகள் வந்து பருகிறதுக்கு முயல்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அம்பாளுடைய நீண்ட கண்கள், அந்த காது உரைக்கும் நீண்டிருக்க கண்கள், அந்த கருவெழிகள் அம்பாளுடைய காது மூலியமாக போகக்கூடிய அந்த கவிரசத்தை குடிக்கிறதுக்காக தயாராக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். ஆதிசங்கர் அம்பாளுடைய கண்ணை பார்த்துட்டு அந்த மாதிரி, இந்த மாதிரி ரெண்டு கண்களுக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ரெண்டு கண்களும் வண்டுகள் மாதிரி இருந்துட்டு காதில் உள்ள ரசத்தை குடிக்கிறதுக்கு அதுக்கு பாக்கியம் கிடைச்சிது. அம்பாளுக்கு திரிநேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், மூன்று கண்கள் உண்டு. அதில் ரெண்டு கண்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது அந்த காவிய ரசத்தை பருகிறதுக்கு அப்படிங்கிற கவி. ஆனால் நேத்திரத்தில் உள்ள நெற்றியில் உள்ள நேத்திரத்துக்கு மூன்றாவது கண்ணுக்கு அந்த பாக்கியம் இல்லையா, அது வந்து அம்பாளுடைய காது பக்கம் போக முடியாமல் அது தவிக்கிறதான். அதனால் அந்த நெற்றி கண்ணுக்கு இந்த ரெண்டு கண்கள் மேலே ஒரு அசூயை ஏற்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை சொல்கிறார். அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த நெற்றி கண்ணானது மேலும் அந்த ரெண்டு கண்கள் மேலே உள்ள அசூசியினால பொறாமையினால் இன்னும் செவந்து போகிறதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் ஆதிசங்கர் பகவத்வாதியில். அதனால் இந்த இதை வந்து இப்படி நேத்திரங்களை வந்து கருவண்டுகளாகவும் அந்த ரெண்டு கருவண்டுகளும் கவிஞர்களுடைய கவிரசம் நம்மளுடைய காதில் விழும்போது அதை பருகிறதுக்காக காது ஓரம் வரைக்கும் நீண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையிலையும், நெற்றி கண் வந்து இந்த இரண்டு கண்கள் மேலேயும் அசூசியாக இருக்குது, அதனால் அதனுடைய கண் வந்து செவந்து இருக்குது நெற்றி கண் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையிலையும் இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கர் பகவத்வாதர் உபாசனை பண்ண சொல்கிறேன். இதனால் தேவியோட நேத்திரங்கள் வந்து கருணாந்த விஸ்தாரத்துடன் கூடியது என்பதை தியானம் செய்கிறவர்களுக்கு, அந்த காது வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய அம்பாளுடைய நேத்திரங்களை தியானம் செய்கிறதுக்கு தூரதர்ஷனம் அப்படின்னாவது, நம்ம இங்கே இருப்போம், நம்மளுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் தூரதிருஷ்டி அப்படிங்கிறது நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம பல நாடுகள் பல தேசங்கள் எவ்வளோ தூரத்தில் உள்ள விஷயங்களை நம்ம இங்கேருந்தே பார்க்கலாமா, அந்த ஒரு தூரதிருஷ்டி அவளுக்கு சித்திக்குமா, அது மாதிரி கைகூடுங்கிற ஆதிசங்கர் பகவத்வாதரில் இரண்டு நேத்திரங்களும் கவிஞருடைய கவிரசமும் அம்பாளுடைய காதில் விழக்கூடிய கருணாமிரதமாக இருக்கிறதையும் ரொம்ப அழகாக உருவப்படுத்துகிறார். அதே பாவனையிலே இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து இன்றைக்கி பாராயணம் பண்ணுவோம். அம்பாளுடைய திருஷ்டி நம்மளுடைய கண் திருஷ்டிக்கு நம்மளுடைய அருளுக்கு நம்மளும் பார்த்துருவாகும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.